ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஓருருகால் எம்பெருமான். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இனி அடுத்த திருப்பாடல். இப்படி நீராடி பெருமானுடைய திருவடி சிறப்பை பாடி பாடி நீராடி வருகின்ற பெண்கள் தம்முடைய தோழியருள்ளே பக்குவத்திலே மிக முதிர்ந்த உத்தமத்தில் உத்தமமான ஒரு பெண்ணடியாரின் நிலையினை குறிப்பிட்டு வியந்து போற்றுகின்றார். இப்ப எப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் பாருங்க, இவர் இவர் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்காரு பாருங்க அப்படிங்கும் போது அந்த துறையிலே உள்ளவர்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை தரும். ஆஹா, நாமளும் இந்த மாதிரி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தரும் அல்லவா. விளையாட்டுத் துறையிலே, கல்வித்துறையிலே, விளையாட்டுத் துறையிலே இவர் இந்த மாதிரி உலக சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற போது மற்றவர்களுக்கும் நாமளும் அந்த மாதிரி சாதனை புரியணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். கல்வித்துறையில் இவர் பல்கலைக்கழகத்திலே முதல்வதாக தெரிவிக்கின்றார். அதன் பிறகு அமெரிக்கா சென்று படித்து அங்கும் சிறப்பு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கின்றார் என்றெல்லாம் பின் வருகின்ற மாணாக்கரிடம் சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி சிவநெறியிலே ஈடுபட்டு வருகின்ற நமக்கு இந்த மாதிரி உத்தமோத்தமமான அடியார்களுடைய அந்த பக்தி சிறப்பினை எடுத்து சொல்லும் பொழுது அது நமக்கு நம்மை மிகவும் ஆட்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு சீரிய மெய்யடியாருடைய அந்த பக்தி சிறப்பை சொல்வதற்கே இந்த பாடலை அர்ப்பணித்து விட்டார்கள் நம்முடைய வாதவூரடிகள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையற்கு இஞ்ஞனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் வாருருவப் புன்முளையீர் வாயார நம்பாடி ஏர் உருவ பூம்புணர் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பது இந்த 15வது திருப்பாடல். தோழிகளை அழைத்து ஒரு பெண்ணடியார் தன் தோழிகளை அழைத்து அந்த சிறந்த பெண்ணடியாருடைய பக்குவ நிலையினை குறிப்பிட்டு போற்றி பாடுகின்றார். வாருருவப் புன்முளையீர் என்று அழைத்து சொல்கின்றார். ஓரொரு கால் எம்பெருமான், ஓரொரு கால் என்றால் ஒவ்வொரு சமயத்திலே, ஒவ்வொரு சமயத்திலே எம்பெருமான் 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 என்று ஒவ்வொரு சமயத்திலே பெருமானை அழைத்து நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் நம் பெருமானாகிய சிவபெருமானுடைய பெருமையினை சொல்லுவதிலிருந்து ஒரு பொழுதும் நீங்க மாட்டார். வாயால் பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்பார். வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். ஓவாள் என்றால் நீங்க மாட்டாள். தன் வாயினால் பெருமானை துதிக்கின்ற அந்த செயலிலிருந்து நீங்க மாட்டாள். அப்ப வாய் ஓயாமல் பெருமான் புகழை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி பெருமான் புகழை சொல்லும் போது இடையிடையே எம்பெருமான் எம்பெருமான் என்றும் சொல்லி வருவாள். எம்பெருமான் யாரை சொல்கின்றார் என்றால் நம் பெருமானைத்தான். நமக்கு யார் பெருமானோ அவர்தான் இவளுக்கும் பெருமானாக இருக்கின்றார். ஆகவே அந்த அவளுடைய நிலையிலே வச்சு சொல்லும்போது எம்பெருமான் என்று சொன்னார். அவள் யார் எம்பெருமான் என்று சொல்வது நம் பெருமானைத்தான், நம்ம சிவபெருமானைத்தான் என்பதற்காக நம் பெருமான் என்று அடுத்து கூறினார். எம்பெருமான் எம்பெருமான் என்று நம் பெருமானை சொல்லி அவருடைய புகழை சொல்வதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். புகழை சொல்லிக்கொண்டே வரும்போதே இடையிடையே எம்பெருமான் என்ற அந்த சொல்லையும் சொல்வாள்னர். இடையிடையே சொல்கின்றாள்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாள்னு சொன்னா அது முரண்பாடா இல்லையா என்று கேட்பார்கள். எப்போதும் பெருமானின் புகழை சொல்லி வருகின்றாள். அப்படி பெருமானின் புகழை சொல்லி வரும்பொழுதே எம்பெருமான் எம்பெருமான் என்று இடையிடையே சொல்லிக் கொள்கின்றார் என்று கொள்ளலாம். ஒவ்வொரு அமயத்தில் எம்பெருமானே என்று பலமுறை கூறி நம் தலைவனாகிய சிவபெருமானுடைய புகழ்மொழிகளை ஒருபொழுதும் வாய் ஓயாமல் பேசுவாள். வாய் ஓயாமல் பேசுவதனால் என்ன, மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள். மனம் வாக்கு காயம். இதுல வாக்கினால் துதிப்பது ரொம்ப விசேஷமானது. வாக்கினால் துதிப்பதன் மூலம்தான் உள்ளமும் பண்படும், உடலால் செய்யப்படும் வழிபாடும் ஊக்கத்தோடு செய்யப்படும். ஆலயத்துக்கு நம்ம சும்மா போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஆலயத்துக்கு தினமும் போகணுங்கிற ஊக்கம் வராது. ஆலயத்துக்கு போய் ஒரு பதிகத்தை சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் இல்லையா, அடுத்தால திரும்ப போய் அந்த பதிகத்தை சொல்லணும், இல்லாத அதே தளத்துக்கு இன்னொரு பதிகம் இருக்கா அதை சொல்லணும். இல்லையா, நேற்று அந்த பதிகம் சொல்லணுமா, இன்னைக்கு இந்த பதிகம் சொல்லுவோம், நாளைக்கு அந்த பதிகம் சொல்லுவோம். அப்படி வாக்குக்கு ஒரு வேலை கொடுத்து விட்டால் உள்ளமும் நல்லா பண்படும், உடலும் ஊக்கத்தோடு வேலை செய்யும். நடுவில் உள்ள அந்த வாக்கினால் செய்யும் வழிபாடு அது மிக சிறப்பானது. அதான் பூசலார் நாயனார் உள்ளத்தாலேயே கோயில் அமைத்தவர் இல்லையா. உள்ளம் அப்படின்னு சொன்னாலே அது பூசலாருடைய உள்ளம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்பேற்பட்ட ஒரு உள்ளம் அவருடைய உள்ளம். எப்படி அவருக்கு மட்டும் உள்ளம் என்ன அப்படியே அவர் நினைச்சபடி அப்படியே நிற்குது. என்ன கோயில் அமைக்கணும்னா அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம எப்படி அவருடைய உள்ளம் மட்டும் பெருமானுடைய அருளுக்கு அப்படியே வந்து பணிந்து அதில் அடைக்கலமாகுது அப்படின்னா, அவர் நாவினாலே பெருமான் புகழை பாடுகின்ற பணியினை மிகச் செம்மையாக செய்பவர். எங்க கிடைச்சது அந்த குறிப்புன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் கருணையோடு அந்த உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கின்றாங்க. மனதினாலேயே வழிபாட்டை மிகச்செம்மையாக செய்த பூசலார் நாயனரை குறிப்பிடும் போது திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி குறிப்பிடுகின்றார்கள், மன்னிய சீர் மறை நாவன், மறை நாவன் என்று மறைகளை நாவிலே எப்போதும் மறைகளை நாவிலேயே வைத்திருப்போம். மறைவன் மறை என்று சொன்னால் இறைவனை போற்றுகின்ற தோத்திர பாடல்கள் அதை நாவிலேயே வைத்திருக்கின்றார். வேத தோத்திரங்களை நாவிலே வைத்திருப்பவர் மறைநாவன். மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் என்று சொல்கின்றார் அல்லவா. பாருங்க, அவர் உள்ளத்தாலேயே வழிபாடு செய்து புயதி பெற்றவர், ஆனா இங்க மறைநாவன் என்று சொல்லி அவரை போற்றுகின்றார். அப்போ அந்த உள்ளத்தால் அவ்வளவு செம்மையாக அவர் இருந்ததுக்கு காரணம் என்ன என்பதை நமக்கு கருணையோடு உணர்த்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த வாக்கினால் துதிப்பதனால் உள்ளம் எப்படி செம்மை அடைகின்றது, அதை மாதிரி இவள் எம்பெருமான் புகழை நாவினால் சொல்வதை ஓயாமல் செய்து கொண்டிருக்கின்றார். வாய் ஓயாமல் பாடுகின்றார். சீர் ஒரு கால் வாய் ஓவாள், பெருமானுடைய சீரினை சிறப்பினை சொல்வதிலிருந்து அவள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாள், வாயினால் சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி இருப்பதனால அவளுடைய உள்ளம் எப்படி செம்மையாகுது தெரியுமா, சித்தம் கழிவூர்கின்றது. சித்தம் கழிவூற அவருடைய உள்ளத்திலே கழிப்பு வாக்கினாலே சொல்லும் பொழுது உள்ளமானது மகிழ்ச்சி அடைகின்றது. அப்புறம் உடல்ல ஏற்படுது, உள்ளத்துல மட்டுமா விளைவு ஏற்படுது, உடல்லையும் ஏற்படுகின்றது. எப்படி அப்படின்னா, கண்ணீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கணிப்ப, நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்பன்னு வருது இல்லையா. அந்த கண் என்பதை நீருக்கு முன்னால வைத்தார், கண்ணீர் ஒரு கால் ஓவா. கண்ணீர்னா கண்களிலிருந்து நீர் ஒரு காலும் வற்றாதபடி நெடுந்தாரை பணிப்ப, நெடிய தாரையாக பொழிய. கண்களிலிருந்து நீர் வற்றாமல் நெடிய தாரையாக பொழிகின்றது. வாக்கினால அவன் புகழை ஓயாமல் சொன்னதன் விளைவு உள்ளத்திலே மகிழ்ச்சி பெருகுகின்றது, கண்ணிலிருந்து நீர் வற்றாமல் நெடுந்தாரையாக பொழிகின்றது. மெய்தான் அரும்பி விதிவிதித்து உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து இல்லையா. இப்ப கைகளை தலையின் மேல் கூப்பி உடம்பின் வழிபாடு பெறப்படுகின்றது. அதே மாதிரி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து எல்லாமே இந்த உடலினுடைய மெய்ப்பாடுகள் தானே, எல்லாமே புறத்தே நிகழும் மெய்ப்பாடுகள் தான். இதுக்கு காரணம் என்ன, போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கை, போற்றி செய்ய செய்ய போற்றி என்று நாவாலே துதிக்கின்ற அந்த ஒழுக்கம். கைதான் நெகிழவிடேன், அந்த கைதான் நெகிழவிடேன், அதில் உள்ள கை என்பது அந்த ஒழுகலாறு. போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதித்தலாகிய அந்த ஒழுக்கம், கைதான் தலை வைத்து அந்த கை வந்து கரங்கள், கரங்களை தலைமையிலே கூப்பி கைதான் நெகிழ்விடும் போது அந்த ஒழுகலாற்றை நான் வந்து தளர விட மாட்டேன், கொஞ்சமும் குறைக்க மாட்டேன். போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதிப்பதனால உடல்ல மெய்தான் அரும்பி விதிவிதிக்கின்றது, கைகள் தலைக்கு மேலே கூப்ப பெறுகின்றன. உள்ளம் எப்படி செம்மையடையுது, உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உள்ளத்துல பொய்மையே நீங்கி போகிறது. இதற்கு மேலே என்ன பெற வேண்டும், போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதிப்பதனால் வந்த ஒரு சிறப்புகள், உள்ளத்துக்கும் சிறப்பு உடலுக்கும் சிறப்பு. மெய்யானது அரும்பி விதிர்விதிக்கின்றது, கைகள் தலைமீது வணங்க எழுகின்றன. போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதித்தனால உடம்புல இந்த விளைவு ஏற்படுது, உள்ளத்துல உள்ளத்துல பொய்மையே நீங்கி போகின்றது. அதனாலதான் போற்றி திரு அகவல்னே வைத்து போற்றி போற்றின்னு எத்தனை முறை துதிக்கின்றார்கள் நம்முடைய பாதவுரடிகள். ஆகவே அந்த வாக்கினால் துதிப்பதனுடைய விளைவு உள்ளத்திற்கும் கிடைக்கின்றது, உடலுக்கும் கிடைக்கின்றது. ஆகவே மனம் வாக்கு காயம் மூன்று வழிபாடுகளே வாக்கினால் செய்யும் வழிபாடு மிகச்சிறப்பானது. இன்னும் சொல்ல போனால் அது அருகில் இருப்பவரையும் வழிபாட்டினருக்கு தூண்டும். ஏன்னா அந்த திருநாம சிறப்புகளையும் எம்பெருமான் பெருமைகளையும் சொல்லும் பொழுது அது பக்கத்தில் இருப்பவராலும் கேட்கப்பட்டு அவர்களுடைய வழிபாட்டையும் மேலும் செம்மையாக்கும். ஆகையினால்தான் கூறுகின்றார்கள், சீர் ஒரு கால் வாய் ஓவாள், அதனால் அவள் சித்தம் கழி கூறுகின்றது. நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப என்ற நிலை ஏற்படுகின்றது. கண்ணீர் வற்றாமல், கண்ணீர்னா உலக துன்பத்தை பொறுக்க முடியாமல் அழுதல் என்பது வேறு. உலகத்திலே தான் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது, அதற்கு மேலும் கிடைத்து விட்டது, அந்த இன்பத்திலே அந்த ஆனந்தத்திலே அழுகின்ற அழுகை அதுவும் வேறு. என்ன உலக இன்பம் கிடைத்ததுனாலே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும், இல்லையா? அந்த ஆனந்த கண்ணீரும் வேறு, உலக துன்பத்தின் காரணமாக வருகின்ற கண்ணீரும் வேறு, எம்பெருமானின் கருணையை உணர்ந்து வடிக்கின்ற கண்ணீர் அது வேறு. என்ன உலகத்திற்காக அழுதல், உலகத்திற்காக ஆனந்த கண்ணீர் வடித்தல், அதெல்லாம் வந்து பாசச்சார் உடையவை அந்த கண்ணீர் எல்லாம். இது வந்து பாச நீக்கத்தினுடைய அறிகுறியாக வரக்கூடிய கண்ணீர். கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து என்றார். அந்த பொய்மை தவிர்வதற்கு ஏதுவான கண்ணீர் அல்லது அழுதால் உன்னை பெறலாமே, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்யானால், இப்படி பொய்மையாக இருந்தால் அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெற முடியுமா, பெறலாமேன்னு வினாவாக்கி, பெறலாமே என்பதை வினாவாக்கி, பெறலாமா பெற முடியாது என்று பொருள் சொல்வது அது ஒரு முறை. பெறலாமே என்று அந்த ஏகாரத்தை தேற்ற பொருளாகவும் கொள்ளலாம், பெறலாம் ஐயமின்றி பெறலாம். ஏன்னா நான் பொய்யை என் நெஞ்சும் பொய் தான், அன்பும் பொய் தான், நானே பொய்யா இருக்கும்போது என்னால் பயன்படுத்தப்படும் நெஞ்சமும் இல்லையா, அந்த நெஞ்சத்தை கொண்டு நான் வைக்கிற அன்பும் பொய்யா தானே இருக்க முடியும். ஆனாலும் அழுதால் உன்னை பெறலாம், எப்படின்னா அழுதால் இந்த பொய் நிலை நீங்கும், பொய் நிலையில இருக்க வரைக்கும் உன்னை பெற முடியாது தான், ஆனால் அழுதால் பெறலாமேன்னு ஏன் அருள் செய்தார்கள் என்றால், அழுதால் பொய் நிலை நீங்கும், இந்த பொய்மை நீங்கும், அதான் கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய் தான் தவிர்ந்து என்று அந்த திருச்சதக பாடலே குறிப்பிடுகின்றார்கள். அழுவதனால் பொய்மை நீங்கும் என்பதற்கு அந்த பகுதி ஆதாரம். அதனால அழுதால் உன்னை பெறலாமே, பெற முடியும் என்று பொருள் பண்ணலாம். ஆகையினாலே இப்படி ஒரு பொய்மையான நிலையிலே இருக்கின்றேனே, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து விண்ணப்பித்து அழும்போது அந்த பொய்மை நிலை நீங்கப்பெறும், அவனுடைய அருள் கிட்டி அந்த பொய்மை நிலை நீங்கப்பெறும் என்பது கருத்து. ஆகையினாலே கண்ணீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையாய், பார் இந்த உலகம் இந்த நிலம், நிலத்துல ஒரே முறையான வணக்கம், ஒரு கால் வந்தனைன்னா ஒரே முறையான வணக்கம் என்று பொருள் சொல்கின்றார். ஒரே முறையான வணக்கம், அதாவது சிவபெருமானை வணங்குதலாகிய அந்த வணக்கத்தை மட்டுமே உடையவள், ஏனைய தெய்வங்களை வணங்க மாட்டாள்னு கருத்து. அதை விதந்து ஓதுகின்றார் அடுத்தால, விண்ணோரை தான் பணியாள், விண்ணவர்களை எல்லாம் பரம்பொருள் என்று கருதி அவர்களை பணிந்து வணங்க மாட்டாள், சிவபெருமானை மட்டுமே வணங்குவாள். பேரறையர்க்கு ஒருவர் பித்தாமாறும் இஞ்சனே, பேரறையர் அதாவது பேரரசன், அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பேரரசர் யாரு, சிவபெருமான் தான். கடவுள் பேரரசனாகிய சிவபெருமான் பொருட்டு ஒருவர் இப்படி பித்துற்று இருக்கிற நிலையும் இப்படித்தான் இருக்குமோ என்று அவர் கூறுகின்றார். எப்போதும் அவன் திருப்புகளை பாடிக்கொண்டு அதனால் சிந்தையிலே களிப்புற்று அந்த ஆனந்த கண்ணீர் பற்றாமல் தாரையாக ஒழுகிக் கொண்டிருக்கின்றதே, உலகத்துக்கே பேரரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடம் ஒருவர் பித்து கொண்டால் இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படுமோ என்று சொல்கின்றார். இது மிக உயர்ந்த நிலை, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை ஏற்படுமோ என்று சொல்கின்றார். அதான் பேரறிஞருக்கு ஒருவர் பித்தாமாறு விஞ்ஞனே என்று இயைத்து பொருள் கொண்டார். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவர் ஆர், இம்முறையிலே தம் அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய வித்தகர் யார், யாரு, சிவபெருமான் தான். அந்த அப்படிப்பட்ட வித்தகர் யாரோ அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி ஆட்கொள்ளும் வித்தகர் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் என்று சொன்னார். ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகரோ அவருடைய தாள்களை அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி, வாயார நாம் போற்றி பாடி, வாய் நிறைய நாம் பாடிக்கொண்டு ஏர் உருவ பூம்புணல், ஏர் உருவம் என்று சொன்னால் ஏர் என்பது அழகை குறிக்கின்றது, உருவம் என்பது தோற்றம், அழகிய தோற்றமுடைய அந்த பொய்கை, ஏர் உருவ பூம்புணல் அழகிய தோற்றமுடைய பூம்புணல் பூக்கள் நிறைந்த புணல், ஏர் அழகு உருவம் தோற்றம் பூம்புணல் பூக்கள் நிறைந்த புணல், அழகிய தோற்றமுடைய பூக்கள் நிறைந்த புணலிலே பாய்ந்து ஆடுவோமாக. யார் ஒருவர் இப்படி தமிழத்திலே பித்து கொள்ளுமாறு தம் அடியார்களை ஆட்கொள்கின்றார்களோ அந்த பெருமானின் திருவடிகளை பாடி என்ன, நாமும் இந்த அடியாரை போல சிவத்திலே பித்துற்று விளங்க வேண்டும். பித்துற்று விளங்குவது ஒரு சிறப்பா, அவர் பித்து பிடித்தவர் என்று ஒருவரை இகழெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பித்து என்பது ஆணவமலத்தை சார்ந்து விளையக்கூடிய பித்து, அது தாழ்ந்த பொருள்களிடத்திலே நாம் தீவிரப்பட்டு கொள்ளுமாறு செய்யும். யார் ஒருவர் நம் மீது பித்து கொண்டு இருக்கின்றாரோ அவர் மீது பித்துற்று இருந்தால் அது நமக்கு மேன்மையை தரும் இல்லையா. யாருக்கு நம்ம பக்தி செய்யணும்னா, நம்ம மேல யாரு பித்து கொண்டிருக்கிறானோ அவன் மீது பக்தி செய்யணும். அப்பர் பெருமான் சொன்னார், பித்தர்க்கு பத்தராகினார், பெரும்புணல் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, பெருமான் நம் மீது பித்துற்று இருக்கிறார். இங்க பித்துங்கிறது நம்ம உலகத்துல வழங்கக்கூடிய அந்த இழிவான வழக்கை நாம இங்க ஒரு பொருளில் பொருளிடத்திலே உள்ள தாழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அப்படி ஒரு கண்மூடித்தனமான மோகத்தோடு, சிந்தித்து பார்க்காத கண்மூடித்தனமான ஒரு மோகத்தோடு ஒரு பொருள் மீது இச்சை வைத்தலை, அது அந்த பொருள் மீது அவர்கள் பித்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்வார். அது வேற. இங்க எப்போதும் நம்முடைய உய்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் மீது அன்பு கொண்டு அவனை நினைப்பதை நிறுத்திவிட்டு இன்னொரு பொருளை நினைச்சதுல என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை, அது முறையும் இல்லை என்ற தெளிவோடு, ஏன்னா நம்ம அறிவு விளங்கினாலே அவன் விளக்கம் செய்துதான் விளங்குகிறது. அப்ப அவனை மறந்து நாம எப்படி இன்னொரு பொருளை நினைக்கலாம் இல்லையா? அது நாமவே ஒரு பொருளை அறிகின்றோம், நம் அறிவு இயற்கையாகவே விளங்குகின்றது என்று நாம நினைச்சதெல்லாம் ஆகும். இயற்கை அறிவினன் என்பது சுவாமியினுடைய எண்குணங்களுள் ஒன்று, எட்டு பெருங்குணங்களில் ஒன்று. தன்மையத்தனாதல் நமக்கு இருக்க முடியுமா? நாம எங்க இருக்க, நம்ம உடம்ப சார்ந்திருக்கோம். உடம்போ உணவை சார்ந்திருக்கு, உடைய சார்ந்திருக்கு, இருப்பிடத்தை சார்ந்திருக்குது. உணவு உடை இருப்பிடம்லாம் நல்லபடியா கிடைக்கணும்னா அது பணத்தை சார்ந்திருக்குது, பணம் உத்தியோகத்தை சார்ந்திருக்குது, உத்தியோகம் கல்வியை சார்ந்திருக்குது, கல்வி பள்ளியை சார்ந்திருக்குது, கல்லூரியை சார்ந்திருக்குது, புத்தகங்களை சார்ந்திருக்கு. இப்படி சார்புகள் பெருகி கொண்டே போகுது. நமக்கு உடலை சார்ந்து நாம இருக்கிறதுனால உடலுக்கோ ஓராயிரம் சார்புகள், அத்தனை சார்புகளையும் வைத்துக் கொண்டுதான் நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. இதுல தன்மயத்தனாதல் என்பது நம்மால எப்படி முடியும் இல்லையா? தூய உடம்பினனுக்கு வாய்ப்பு இல்லை. இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அந்த பேச்சுக்கே இடமில்லை. அவன் அருளால தான் நீங்க போறோம். பேர் அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்ப உடைமை, இந்த குணங்கள்லாம் நமக்கு கிடையாது, தெளிவா தெரியுது. அதே மாதிரிதான இயற்கை உணர்வினாதல், அவன் அறிவு வேற யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே விளங்குகிறது பெருமானின் அறிவு. அதான் அவனை இயற்கை உணர்வினாதல்னு சொன்னோம். இன்னொரு அவனுக்கு உணர்த்த வேண்டியதில்லை. நம்ம அறிவு இயற்கை அறிவா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இயற்கை நம்ம அறிவு இயற்கை அறிவுன்னா அது எட்டு குணங்கள்ல உள்ள ஒரு குணமாச்சே, அந்த எட்டும் பெருங்குணங்கள் அல்லவா? அதுல ஒரு குணம் கூட நம்மகிட்ட இருக்க முடியாத. அப்ப நம்ம அறிவும் விளங்கி கொண்டிருக்கிறதுன்னா அவன் விடாமல் விளக்கி கொண்டே இருக்கின்றான். சூரிய ஒளி இங்கு பொழிந்து கொண்டு நமக்கு சூரியன் தன் ஒளியை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நமக்கு பொருள்களை நம்ம கண்ணால பார்க்க முடிகின்றது. அதுபோல பெருமான் நம்முடைய அறிவிலே விடாமல் விளக்கம் செய்து கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய கருணை சக்தியை செலுத்தி செலுத்தி நம்ம அறிவை விளக்கிக் கொண்டே இருப்பதனாலதான் கடந்தோறும் நம்முடைய அறிவு விளங்கிக் கொண்டே வருகின்றது. அதனாலதான் குருஞான சம்பந்த சுவாமிகள் உணத்தின் உணர்வேன் உணர்த்தாயேல் நான் என் கணத்தும் உணரும் வகை காணேன். ஒரு கணம் கூட நீ உணர்த்தாம என்னால உணர முடியாது. அப்ப கணந்தோறும் அவன் உணர்த்தி வருகின்றான். ஆகவே ஒரு கணம் கூட அவன் உணர்த்துகின்ற கருணையை மறந்து வேறொன்றை நினைத்தால் அது அந்த கருணையை நாம மறந்ததாகத்தானே ஆகும். அதனால பெருமானையே நினைத்து அவனுடைய கருணையை எத்தனை பிறவிகள் நம்மை வளர்த்து இப்ப நமக்கு இந்த உயர்ந்த நிலையில் ஆக்கி வச்சிருக்கிறார், அவனையே சிந்திக்க கூட நிலைய அப்படின்னு சொல்லி அதை உணர உணர, பெருமானின் கருணையை உணர உணர அவன் மீது அன்பு மிகுகின்றது. அதைத்தான் பித்து என்கின்றார்களே ஒழிய, ஒரு நன்று உடையானை தீயது இல்லானைன்னு சொன்ன மாதிரி தீமையே இல்லாம நன்மை மட்டுமே கொண்ட ஒருவனிடத்துல நம்ம பேரன்பு வைக்கின்றோம். ஏதோ அதை ஒரு பித்துன்னு ஒரு சொல்லால சொல்றாங்களே ஒழிய, மத்தபடி உலகை உலகியல்ல வச்சு சொல்ற பித்து என்பது மாதிரி கிடையாது. இது உலகியல்ல நம்ம பித்துன்னு சொன்னா என்ன, ஒரு பொருளுடைய குற்றம் குறைகளை பற்றி எண்ணி பார்க்காமல் என்ன கண்மூடித்தனமாக அந்த பொருளை வந்து கொண்டாடுவது, அதுதான் பித்து. அந்த மாதிரி பித்து அல்ல இது. இது வந்து சிந்தை தெளிந்து அந்த தெளிவின் விளைவினாலே அவனுடைய அருளை நாம உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் அருளை சிந்திப்பதை தவிர நம்ம வேற ஏதாலும் சிந்திக்க முடியாது. அப்போ அந்த அருட்சிந்தனையிலேயே நிலைத்த நிற்றல் என்பதுதான் இங்க பித்து என்று சொல்லப்படுகின்றதே ஒழிய வேறொன்றும் இல்லை. வேற யாராலையும் இப்படி தன் அடியார்களை ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா வேற யாருக்கும் அந்த பேரொருள் தன்மை கிடையாது. அவர்கள்லாம் தேவர்கள் தான், பசுவர்க்கம் தான். சுவாமி யாரு இப்படி அடியார்களை ஆட்கொள்வதிலிருந்தே யாரு பரம்பொருள்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அவருடைய தாளை நாம் வாயார பாடி ஏறுருவ பூம்புடல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். யார் ஒருவர் இப்படி ஆட்கொள்வார்? அவர் பெருமான் ஒருவர் தான் இப்படி ஆட்கொள்வார் இல்லையா? ஆக அவ்வளவு அருமையாக இந்த திருப்பாடலை சொன்னார்.